பொதுக்காலம் 22 ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதரும அன்புள்ளங்களே, புனித திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் வெளியிட்ட திருமடல்களில் மாத்தர் எத் மஜிஸ்ட்ரா என்ற மடல் புகழ்பெற்ற ஒரு மடல். சமுதாய பிரச்சினைகள் பெருகி வந்த இந்த உலகத்தில் திரு அவை ஆற்றக்கூடிய ஆற்ற வேண்டிய பணிகளை விளக்குவது மாத்தர் எத் மாஜிஸ்ட்ரா, அதாவது அன்னையும் ஆசிரியரும் என்ற அந்த திருமடல். அந்த மடல் வெளியான ஒரு சில வாரங்களில் ஒரு கத்தோலிக்க எழுத்தாளர் பத்திரிகையில் விமர்சனம் ஒன்றை வெளியிட்டார். அந்த விமர்சனத்தின் தலைப்பு அன்னை வேண்டும் ஆசிரியர் வேண்டாம் என்று அமைந்திருந்தது. அன்பு நெஞ்சங்களே, அளவு கடந்த அன்பை பொழியும் அன்னையாக திரு அவையை உருவகித்து பார்க்கையில் மனம் குளிர்கின்றது. ஆனால் கண்டிப்புடன் பாடங்கள் புகட்டும் ஆசிரியராக திரு அவையை எண்ணி பார்க்கும்போது கசக்கிறது. காயப்பட்ட வேளைகளில் அன்னையின் அணைப்பை உணர்வதற்கு நாம் கோவிலையும் திரு அவையின் பணியாளர்களையும் நாடிச் சென்றுள்ளோம். ஆனால் காயப்பட்டதற்கு காரணம் நாம்தான் என்று சுட்டிக்காட்டும் ஆசிரியராக திரு அவை மாறிய போது அந்த கண்டிப்பை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அன்பு நெஞ்சங்களே, சென்ற ஞாயிறு அன்னையாக விளங்கிய இயேசு இந்த ஞாயிறு ஆசிரியராக மாறுகின்றார். நான் யார் என நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று கேட்ட இயேசுவிடம், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்ற உயர்ந்ததொரு விசுவாச அறிக்கையை வெளியிட்டார் பேதுரு. இயேசு அவரிடம், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று உறுதிமொழி வழங்கினார். இது நடந்து ஒரு சில நிமிடங்களில், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கின்றாய் என்று இயேசு பேதுருவை அனல் திரைக்கும் வார்த்தைகளில் கடிந்து கொண்டார். இயேசுவின் உறுதிமொழிகளை கேட்டு பல்லக்கில் பவனி வந்தது போல் உணர்ந்த பேதுரு அடுத்த சில நிமிடங்களில் அத்தனை கடுமையான சொற்களை கேட்டு படுகுழியில் விழுந்ததைப் போல் உணர்ந்திருப்பார்.
பல்லக்கில் மிதந்ததற்கும் படுகுழியில் விழுந்ததற்கும் பேதுருவே காரணமாகின்றார். இயேசுவை மெசியா என்று அறிக்கையிடுவதில் பெருமையடைந்தார் பேதுரு. அன்பு நெஞ்சங்களே, மெசியா என்ற சொல்லுக்கு அர்ச்சிக்கப்பட்டவர் அல்லது அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்பது பொருள். இஸ்ரேல் அரசர்கள் அனைவரும் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை பேதுரு நன்கு அறிந்தவர். எனவே அவர் இயேசுவை மெசியா என்று அறிக்கையிட்டபோது, அவர் விரைவில் ஓர் அரசனாக அருள்பொழிவு பெறுவார், அதுவும் தாங்கள் எருசலேம் நகரில் நுழைந்ததும் இயேசு அரியணை ஏறுவார் என்ற எண்ணங்கள் பேதுருவின் உள்ளத்தை நிறைத்திருக்கலாம். அந்நேரத்தில் அன்புள்ளங்களே, அங்கு ஒரு திடீர் மாற்றம் நிகழ்கின்றது. இயேசு தான் எப்படிப்பட்ட மெசியா என்பதையும் தனக்கு எருசலேம் நகரில் காத்திருக்கும் வரவேற்பை பற்றியும் விளக்க ஆரம்பிக்கின்றார்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 16. இயேசு தாம் எருசலேமுக்குப் போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3 உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார்
என்று இன்றைய நற்செய்தி துவங்குகின்றது. அன்பு நெஞ்சங்களே, இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத பேதுரு நடைமுறை வாழ்வுக்கு ஏற்ற சில அறிவுரைகளை தர விளைகின்றார். இயேசுவுக்கு எவ்வித ஆபத்தும் வரக்கூடாது என்ற ஆதங்கத்தில் பேதுரு கூறிய அறிவுரைகளுக்கு இயேசுவின் பதில் கோபமான சொற்களில் வெளிவந்தது. தன் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான பேதுருவை இயேசு சாத்தானே என்று அழைப்பது நம்மில் சில சிந்தனைகளை தூண்டுகின்றது.
அழைத்தவரே, அழைத்தவரே,
நெஞ்சங்களே, தன் பணிவாழ்வின் துவக்கத்தில் இயேசு பாலினத்தில் சாத்தானை சந்தித்தார். பணிவாழ்வின் இறுதி கட்டத்தில் அவர் எருசலேமை நெருங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தன் நெருங்கிய நண்பர் பேதுரு வழியே மீண்டும் சோதனையை சந்திக்கின்றார். பாலைநிலத்தில் சாத்தான் தந்த 3 சோதனைகளையும் மேலோட்டமாக பார்த்தால் அவை நல்ல சோதனைகளாகவே தெரிகின்றன. கொலை, கொள்ளை, ஏமாற்றுதல் என்று தவறான செயல்களை செய்யச் சொல்லி சாத்தான் இயேசுவை தூண்டவில்லை. குறுக்கு வழிகள், எளிதான வழிகள், உலகோடு சமரசம் செய்து கொள்ளும் வழிகள் இவையே சோதனையாக வந்தன. பேதுரு இயேசுவுக்கு வழங்கிய அறிவுரையும் தவறான அறிவுரை அல்ல. இயேசுவுக்கு எவ்வித ஆபத்தும் நேரக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துடன், ஆதங்கத்துடன் பேதுரு கூறிய அறிவுரை அது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், இயேசுவே, நீர் ஏன் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டும்? உலகத்தோடு ஒத்துப்போக வேண்டியதுதானே என்ற பாணியில் பேதுரு அறிவுரை வழங்கினார்.
எனதருமை அன்புள்ளங்களே, நமக்கு வரும் சோதனைகளும் இப்படிப்பட்டவையே. கொலை செய்யவோ, கொள்ளையடிக்கவோ, ஊழலில் ஊறிப்போகவோ நமக்கு சோதனைகள் வருவதில்லை. உலகத்தோடு ஒத்துப்போவது, எளிய வழிகளை, குறுக்கு வழிகளை தேடுவது, அங்குமிங்கும் சிறிது அட்ஜஸ்ட் செய்து அநீதிகளோடு சமரசம் செய்து கொள்வது என்பவையே பெரும்பாலான நேரங்களில் நமக்கு வரும் சோதனைகள். அதுவும் நமக்கு நெருங்கியவர்களிடமிருந்து இந்த சோதனைகள் வரும்போது அவை இன்னும் சிக்கலாக மாறிவிடுகின்றன. அவர்கள் நம்முடைய நன்மைக்காகத்தானே சொல்கிறார்கள் என்ற போராட்டம் எழுகின்றது. அன்பு இதயங்களே, உண்மையான நீதி, அமைதி, அன்பு ஆகிய உயரிய சிகரங்களை அடைய குறுக்கு வழிகளோ எளிதான பாதைகளோ கிடையாது. கடினமான பாதைகளில் தனித்துச் செல்லும் பயணங்கள் இவை. கிறிஸ்துவ விழுமியங்கள் அடங்கிய கருத்துக்களை வழங்கியுள்ள ஜிக் ஜில்லர் என்ற புகழ்பெற்ற பேச்சாளர் இதே கருத்தை வேறுவிதமாக கூறியுள்ளார்.
மற்றவர்கள் அனைவரும் கூட்டமாக லிப்டை தேர்ந்தெடுக்கும் போது நீ தனியாக அந்த சுழற்படியில் பயணம் செய்ய வேண்டியிருக்கும்.
இதைத்தான் இயேசுவும் ஒரு முறை,
வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே
என்று தெளிவாக கூறியுள்ளார். இத்தகையதொரு வாயிலை, வழியை, பயணத்தை இயேசுவே மேற்கொண்டார். அவரை பின்பற்ற விளைவோருக்கும் இத்தகைய பயணமே காத்திருக்கின்றது என்பதை இன்றைய நற்செய்தியின் இறுதியில் இயேசு இவ்வாறு கூறுகின்றார்.
பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கின்ற எவரும் வாழ்வடைவர் என்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு காட்டிய இந்த கடினமான வாழ்வு பாதையை தேர்ந்தவர்கள் வெகு சிலரை. அவர்களில் ஒருவராக நாம் கிளென் கன்னிங்ஹாம் என்ற இளையவரை நினைத்து பார்க்கலாம்.
கிளென்னுக்கு 8 வயதான போது ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் அவரது 2 கால்களும் பெருமளவு எரிந்து போயின. கிளென் மீண்டும் நடக்க முடியாது என்று மருத்துவர்கள் கைவிட்டனர். ஆனால் கிளென் விடாமுயற்சியுடன் மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, 1932 1936 ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுகளில் நீண்ட தூரம் ஓடும் பந்தயத்தில் பதக்கங்களை வென்றார். உலக சாதனைகளை உருவாக்கினார். அவர் தன் வாழ்வின் பிற்பகுதியில் இளையோருக்கு, குறிப்பாக பிரச்சனைகளில் சிக்கிய இளையோருக்கு அதிக உதவிகள் செய்து வந்தார். அவரது மனைவி ரூத் அவரிடம், கிளென், வேறு யாரும் இதுபோல் செய்வதில்லை, நீங்கள் மட்டும் ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கேட்டபோது, கிளென் தன் மனைவியிடம், என் அன்பு ரூத், அதுதான் ஒரே காரணம், இதை யாரும் செய்யாததால் நான் செய்கின்றேன் என்று பதில் கூறினார்.
எனது அருமை அன்புள்ளங்களை, யாரும் செய்ய துணியாத அல்லது செய்ய தயங்கிய பணிகளை ஆற்ற இறைவன் இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் சரியில்லை என்பதை துணிவுடன் எடுத்துச் சொல்லும் பணியை இறைவன் அவர்களுக்கு அளித்தார். பழைய ஏற்பாட்டு காலமானாலும் புதிய ஏற்பாட்டு காலமானாலும் நாம் வாழும் இன்றைய காலமானாலும் சரி, சமுதாயம் சரியில்லை என்றும் அதை சரி செய்ய என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் இறைவாக்கினர் கூறும் உண்மைகள் அடிமைப்பட்டு காயப்பட்டு கிடக்கும் மக்களை நம்பிக்கையில் நிறைக்கும். அதே நேரம் இறைவாக்கினர்கள் சொல்பவை ஆளும் வர்க்கத்தை, அதிகாரத்தில் இருப்பவர்களை அச்சுறுத்தும், ஆட்டிப் படைக்கும். அன்பு நெஞ்சங்களே, விவிலியத்தில் நாம் சந்திக்கும் பல இறைவாக்கினர்கள் இறைவன் அளித்த இந்த ஆபத்தான பணியை ஏற்க மறுத்து ஓடி ஒளிந்தனர். ஆனாலும் அந்த பணியை நிறைவேற்றும் வரை இறைவன் அவர்களை விடவில்லை. இப்படி தன்னை இடைவிடாமல் துரத்தி வந்த இறைவனிடம் இறைவாக்கினர் எரேமியா பேசுவதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் இவ்வாறு கேட்கின்றோம்.
இறைவாக்கினர் எரேமியா, பகுதி 20. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர். நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர். என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. உம் சொல் என் இதயத்தில் பற்றியெறியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது.
நான் வாயை திறந்தாலே உண்மைகளை சொல்ல வேண்டியுள்ளது. அதுவும் கசப்பான உண்மைகளை சொல்ல வேண்டியுள்ளது. ஏன் எனக்கு வம்பு என்று பேசாமல் இருந்தாலும் உமது வார்த்தைகள் என் மனதில் நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கின்றன என்று இறைவாக்கினர் எரேமியா சொல்கின்றார். அன்பு இதயங்களே, மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவிக்கும் இறைவாக்கினர் எரேமியாவைப் போல பல கோடி இறைவாக்கினர்கள் எண்ணியிருப்பர், சொல்லியும் இருப்பர். அன்பு நெஞ்சங்களே, மனதுக்கு சங்கடமான உண்மைகள் வெளிப்படும் போது உண்மையை சந்திக்க மறுத்து நாம் ஓடி ஒளியலாம், அல்லது அந்த உண்மையை சொன்னதால் உயிர் துறக்கலாம். இதையே இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு சவாலாக நமக்கு முன் வைக்கின்றார்.
மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்?
என தர்மை அன்புள்ளங்களே, இவ்வுலகில் நீதி தழைக்க வேண்டும் என்று கனவு காணும் இறைவாக்கினர்கள் நம் மத்தியில் இன்னும் பெருக வேண்டும் என்று இறைவனை மன்றாடுவோம். இறைவாக்கினராக வாழ, இயேசுவுடன் சிலுவையை சுமந்து செல்ல, ஒவ்வொரு நாளும் பல வடிவங்களில் நமக்கு வரும் அழைப்புகளை ஏற்க இறைவன் நமக்கு அருளையும் துணிவையும் வழங்குவாராக.
வீணான புகழ்ச்சிகள் எனக்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்கள் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே,
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.